இயேசு கிறிஸ்துனாத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்குள்ள தலைப்பு வந்து தேவனுடைய வேலை, உங்களை ஆராய்ந்து பாருங்கள், ஆவியின் கனி. தேவனுடைய வேலை, உங்களை ஆராய்ந்து பாருங்கள், ஆவியின் கனி. உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நேற்றுள்ள வசனத்தில் கூட நம்ம பார்த்தோம், நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்த்து பரீட்சித்து பார்க்க வேண்டும் சொல்லி வேதம் எழுதியிருக்கு. நீங்கள் உண்மையில் இருக்கிறீங்களா? விசுவாசத்தில் இருக்கிறீங்களா? பயிற்சி பண்ணி பாருங்கள், சோதித்து பாருங்கள். பயிற்சி பண்ணி சோதித்து நீங்கள் உங்களை பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்கு இருக்கிறீங்களா? இல்லாவிட்டி நீங்கள் வந்து ஒரு கள்ள கிறிஸ்துவங்கன்னு சொல்லி நேற்றுள்ள ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் கூட நம்ம பார்த்தோம். நம்மளோட இருப்பிடம், நம்ம நித்தியமாக நிற்க இருக்க போகிற இடம் வந்து பரலோகம், அந்த பரிசுத்த நகரம். அந்த இடத்துல தான் நம்ம இருக்க போகிறோம். இந்த பூமியை நம்ம இருக்கிறது வந்து சில காலம்தான். அதனால் நம்ம இந்த பூமியில் நம்ம இருக்கப்போ கூட, இந்த உலகத்தில் நம்ம இருக்கப்போ கூட நம்ம இதை ஒன்று யோசிக்கணும். வேதம் சொல்லுகுது, ஆண்டவர் அவர் சொல்கிறார், சோதித்து பரீட்சை பாரு, நீ கிறிஸ்து உள்ளுக்கு இருக்கிறியாருன்னு சொல்லி. ஏன்னா இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு இருக்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு இருக்கிறான்னா நம்ம சோதித்து பார்ப்போம் நம்மளை. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கலாத்தியர் 5:22-23. இந்த வசனம் அநேக பேருக்கு தெரியும். இது ஆவியின் கனி. ஆவியின் கனினா என்ன? ஆவியின் கனி எத்தனை? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீரிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், தன்னடக்கம். இதுதான் ஆவியின் கனி. ஆவியின் கனி, ஆவியின் கனிகள் அப்படி அல்ல, ஆவியின் கனி ஒரே ஒன்று தான். இப்போ ஒரு பழத்தை எடுத்துக்கொள்வோமே, இப்போ மாதுளை பழத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா, மாதுளை பழம் எப்படி இருக்குன்னா, அது ஒரு கொய்யா பழம் மாதிரி இருக்கும். ஆனால் அது நீங்கள் உடைக்கப்ப அது உள்ளுக்கு பார்த்திங்கன்னா, அது உள்ளுக்கு தனித்தனி அறைகள் இருக்கும். அப்புறம் அந்த பழமோட வந்து அந்த விதைகள் வந்து அது முத்துக்கள் போல் இருக்கும். பாருங்கள், இது ஒரே பழம், ஆனால் அதுக்கு எவ்வளோ வித்தியாசமான காரியங்கள் அந்த ஒரு பழத்தில் இருக்குது. அது வெளியே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கலர், வித்தியாசமான கலரில் இருக்குது, வித்தியாச வர்ணங்கள் இருக்குது. சில நேரத்தில் மஞ்சையை, சில நேரத்தில் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்குது. அது உள்ளுக்கு நீங்கள் உடைக்கப்ப அது பிங்க் கலரில் இருக்குது. அது உள்ளுக்கு தனித்தனி பாகமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் பார்க்க போனால் வித்தியாசமான, அதோடய சுவைகளும் வித்தியாசமாக இருக்குது. நம்ம அந்த விதையை தான் சாப்பிட்றோம். உள்ளுக்குள்ளுக்கு அந்த அந்த மாதிரி அந்த முத்துக்கள் போல் இருக்கிற அந்த விதையை நம்ம சாப்பிட்றோம், அது நல்லா இருக்குது. ஆனால் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பழம், ஒரு கனி. அப்போ ஆவிக்குரிய கனி இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், தன்னடக்கம், இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த குணத்துளுக்கு. இது இந்த குணம் எங்கே? இது ஆவியின் குணம். நம்மளோட ஆவிக்குரிய மனுஷன் இத்தனை குணத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல இருக்கான். புதிதாக்கப்பட்டான். வேதம் எழுதியிருக்காங்க, நம்ம புதிய சிருஷ்டி பழையதெல்லாம் ஒழிந்து போனதுன்னு சொல்லி. அந்த புதிய சிருஷ்டி உள்ளுக்கு இந்த ஆவியின் குணம், நம்மளோட ஆவி உள்ளுக்கு இருக்கின்றது. அந்த ஆவியோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்து இணைந்து நம்ம ஆவியில் உள்ளுக்கு இருக்கிறார். இப்போ இந்த குணமானது நம்மளுடைய ஆத்மா உள்ளுக்கு பிறக்க வேண்டும், நம்ம ஆத்மா உள்ளுக்கு வர வேண்டும். இப்போ மொதல் இந்த மூணு காரியத்தை மட்டும் பார்ப்போமே. மொதல் மூணு என்ன சொல்லுதுன்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த மூணு காரியத்தை நம்ம எடுத்து பார்க்கப்ப இந்த குணாதிசயமானது இந்த ஆவின் கனி. இந்த முத காரியம் அன்பு. பாருங்க, உலகத்தின் அன்பு மாயை. அதனால தான் அந்த உலகம் என்ன செய்யுதுன்னா, ஒரு கள்ள நோட்டு போல் இது ஒரு கள்ள ஒரு அன்பை காட்டுது உலகத்தில். விளம்பரத்தில் பார்த்தா எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்கவுங்க குடும்பத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஆனால் மெய்யான அன்பு கிறிஸ்து இயேசுவுக்கு தான் இருக்குது. வெளியில் அவங்க தோட்டத்தை பார்க்கப்ப வெளியில் எப்படியாக காட்டுறாங்க, ஆனால் அது உண்மையான அன்பு அல்ல. ஆனால் கிறிஸ்துவுக்கு தான் அது இருக்க, அது கிடைக்க முடியும். ஏன்னா அது உலகத்தில் அது செய்ய முடியாது. ஏன்னா உலகத்தின் மனிதன்களோட சுபாவம், அது விழுந்த சுபாவம், அது தன்னை தேடும் ஒரு சுபாவம், அது வந்து சுயநலத்தில் கட்டப்பட்ட ஒரு சுபாவத்தினால அது விழுந்து போன சுபாவம். அந்த விழுந்து போன சுபாவத்தினால இயேசு கிறிஸ்துவோடைய காரியத்தும் இயேசு கிறிஸ்துவோடைய அன்பும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அது எவ்வளோதான் அது வந்து காப்பி பண்ண பார்த்தாலையும் அது உண்மையானது அதுக்கு கிடைக்காது. அதனால தான் அது வந்து பிசாசு என்ன, எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட உள்ள உண்மையான காரியத்தை அவன் அப்படியே காப்பி பண்ணி அந்த 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 கள்ள காரியத்தை, உண்மையான காரியம் அந்த கள்ள, அது உண்மை இல்லை, அதை வந்து உண்மையாக இருக்கிறது போல் காட்டுகின்றான். அதனால் நிறையா பேர் விழுகிறாங்க. பாருங்கள் இன்றைக்கி நிறையா படத்தில் என்ன காட்டுறாங்க, சினிமாவில், ஓ காதல் அந்த அன்பு இப்படி, ஆனால் உண்மையாக பார்க்க போனால் அதா இல்லையே, அது என்னன்னா கவுண்டர்ஃபிட், அதாவது பொய், அது பொய்யான அன்பு, இதை காட்டி இழுக்குது. பாருங்கள் வேத வசனம் என்ன எழுதியிருக்குன்னா, உலகம் முழுவதும் பொல்லாங்கலுக்கு பொல்லாங்கன் கீழே இருக்குன்னு சொல்லி. இது வந்து தேவனுடைய ரகசியம் சகோதரர்களே. உலகத்தில் இருக்கிற மனுஷன் போய் நீங்கள் சொன்னீங்க, இந்த உலகம் முழுவதும் பொல்லாதங்களை பொல்லாங்கலுக்கு கீழே இருக்குன்னு, அதான் பிசாசு கீழே இருக்குது உலகம் முழுவதும். அப்போ உலகத்தில் இயேசு கிறிஸ்துவ அறியாத மனுஷன்களே பிசாசனவன் தான் அவன் கையாளுகிறான், அவனோட ஆளை வைத்து கையாளுகிறான் இந்த உலகத்தில். அதனால் தான் ஆண்டவர் இயேசு சொன்னார் வேத வசனத்தில், யாக்கோப்பு சொல்கிறார், உலகத்தின் மேலும் உலகத்தின் மேலும் இருக்கிற மேலும் நீங்கள் அன்பு கூறாதீங்க, அது மேல் நீங்கள் அன்பு கொண்டா பிதாவின் அன்பு உங்களிடத்தில் இருக்காதுன்னு சொன்னார். அதனால சொன்னேன், ஏன்னா அந்த உலகத்தின் கீழே இருக்கனால அந்த பிசாசு வந்து இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற காரியத்தெல்லாம் அப்படியாக அவன் கள்ள நோட்டு போல் அவன் செய்து காட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம் இதையும் கூட அவன் என்ன செய்கிறான்னா கள்ள காரியத்தை காட்டி கொண்டு இருக்கிறான். அதனால் சகோதர சகோதரி, நம்ம என்ன செய்வேன்னா, கிறிஸ்து உள்ளுக்கு நமக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுத்துருக்கிறார், வல்லமை கொடுத்துருக்கிறார். அந்த வல்லமையை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் இந்த பிசாசு சொல்கிற இந்த கண்ணி உள்ளுக்கு நீங்கள் விழுந்துருவீங்க. கிறிஸ்துவ அறியாத மனுஷர்களை குழப்புறான், கிறிஸ்துவ அறிந்த மக்களும் குழப்புறான். எப்படி குழப்புறான், நீங்கள் இயேசு கிறிஸ்துவ அறிந்தன்னு சொல்லிவிட்டு தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாதபடி, கண்ணாடியில் காண்பது போல் அவருடைய வசனத்தை வைத்து நீங்கள் மகிமைக்கு மேல் மகிமையாக இயேசு கிறிஸ்துவோட சாயலாக நீங்கள் மாறாதபடி இருந்தீங்கன்னா உங்கள் ஆத்மா உள்ளுக்கு, அவன் உங்களையும் குழப்புவான். எப்படி குழப்புவான், அவன் வேற ஒரு கதையை சொல்லுவான், இயேசு கிறிஸ்து சொல்லாத வேத வசனத்தில் இருக்காத கதையை சொல்லி உங்களை பொய் சொல்லி உங்களை ஏமாற்றுவான். நமக்கு வந்து சில நேரத்தில் சில வேலைகளை செய்யப்போ கூட நமக்கு வந்து ஒரு உற்சாகம் இல்லாத இருக்கும், ஒரு சோம்பேறி போல் இருக்கும், அது நம்ம நவர முடியாது. இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகப்போ உங்கள் பிள்ளைங்களை உட்காந்து கவனிக்கணும், அந்த பிள்ளைங்க என்ன செய்யுது நீங்கள் பார்க்கப்போ ஒரு சோம்பேறி உங்களோட பலவீனமாக இருக்கும், உண்மை தான், உடலில் பலவீனமாக இருக்கும். ஆனால் உங்கள் குடும்பத்தின் வேலையை நீங்கள் கவனிக்கணும், உங்கள் பிள்ளைங்களோட காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது, உங்கள் மனைவி எப்படி இருக்க பார்க்கறது, உங்கள் கணவனே மனைவி எப்படி இருக்கா, மனைவியே கணவன் எப்படி இருக்கான்னு சொல்லி இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்க, வீட்டுக்கு போன வேலையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வரப்போ சனத்தில் ஒரு மன அழுத்தம், ஒரு சோம்பேறி இப்படிலாம் உங்களுக்கு வரும். ஏன்னா சில இது நீ செய்கிற வேலை இடத்துலேருந்து வரும், ஸ்கூல்லேருந்து வரும், பிள்ளைங்கள் மத்தியில். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் தேவன் கொடுத்த வல்லமையை பயன்படுத்த வேண்டும். எப்படி, இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் குடும்பத்தில் இருக்க சோம்பேறியாவே இயேசுவின் நாமத்தில் போ, உனக்கு நான் கட்டளை எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன அழுத்தத்தின் நாம இயேசு கிறிஸ்து நாமத்தை நீ வீட்டு விட்டு அப்பாளி போகணும்னு கட்டளை இடும். ஒவ்வொரு திறமையிலும் நீங்கள் கரங்களை வைத்து ஜெபித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் விட்டு இருக்கிற இந்த தேவையில்லாத ஆவியில் நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும். எல்லா பொல்லாத ஆவியும் தேவையில்லாத ஆவி தான், எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விரட்டி அடிச்சுட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உற்சாகத்தின் ஆவியை அன்பை இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க, சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க, சமாதானத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வல்லமையை நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் சகோதர சகோதரிகளே, நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். இது இயேசு கிறிஸ்து கொடுத்து, இது ஆவியின் கனி, இது உலகத்தில் இருக்காது, இது உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது, அது வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார். இந்த ஆவியின் கனியாக நீங்கள் நிரப்பப்பட வேண்டும், இந்த ஆவின் கனி உள்ளுக்கு நீங்கள் இருக்க வேண்டும். அப்போனா உங்கள் ஆத்மா உள்ளுக்கு நீங்கள் மாறுறீங்க. நற்காரியங்களை செய்கிறதுக்கு, இந்த காரியங்களை செய்யறதுக்கு சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் சோர்ந்து போகும் தொடர்ந்து செய்யப்போ நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர், அவர் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வதித்து எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன் ஆத்மா வாழ்வதை போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து நீ சுகமாக இருப்பாய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னாரா. யாக்கோப் சொல்கிறார், யாக்கோப்போட வார்த்தை இயேசுவோட வார்த்தை ரெண்டும் என்ன பரிசுத்தாவே நடத்தப்பட்டது. அவர் ஏன் சொல்கிறார் இதை, நீங்கள் உங்களுடைய ஆத்மா உள்ளுக்கு நீங்கள் நல்லா இல்லாவிட்டால், உங்கள் ஆத்மா உள்ளுக்கு தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோடைய இந்த ஆவியின் கனி அந்த இடத்துல இருக்காவிட்டால், நம் ஆத்மா நல்லா இருக்காவிட்டால் நம் உடல் நல்லா இருக்காது, நம் உடலில் நோய்கள் வர முடியும். அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தை அதை நிர்மணமாக்குறேன். எப்படி நான் பாருங்கள், இப்போ ஒரு டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா, அந்த டயபெட்டிஸ் ஒரு ஆவி, இது இயேசு கிறிஸ்துனாவிட்ட டயபெட்டிஸ் ஆவி என் உடலை விட்டு அப்பாலி போகணும்னு கட்டளை விட முடியாதாக இருக்குது. பிளட் ப்ரெஷர் வந்தால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் பிளட் ப்ரெஷரை என் உடலை விட்டு என் உடலில் சீராக வேண்டும், நல்லாக வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் கட்டளை எடுக்கிறேன் சொல்லி நீங்கள் கட்டளை விடுறாரு. அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு காரியத்தை பார்க்கணும், இன்னொரு ஒரு காரியம் நடக்குது. எப்படின்னா சட்டம் இருக்குது, என்ன சட்டம்னா, நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுவடை செய்கிறீங்க, அப்படி இல்லாத கண்டதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா தொடர்ந்து நம்ம உடலுக்கு தீமையான காரியத்தை சாப்பிட்டா ஆமாம் நமக்கு தீமை வரும். அதனால் நீங்கள் என்னத்தை விதைக்கிறீங்களோ அதை அறுவடை செய்வீங்க. சாந்தம் 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 பாருங்கள், தன்னடக்கம் தான் ஆக கடைசியாக இருக்குது. தன்னைக்கு நிறைய பேருக்கு தன்னடக்கம் இல்லாதனால வாயில் வண்டலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தன்னடக்கம் இல்லாதபடி சனத்தில் இச்சை அடக்கம் எழுதியிருக்கு. தன்னடக்கம் இச்சை அடக்கம் தன்னடக்கம் தன்னடக்கம் இல்லாத நடி வாயிலேருந்து இல்லாத வார்த்தைலாம் பேசி மாட்டிக்கொள்கிறேன். ரொம்ப பார்க்க போன இந்த பெண்கள் மத்தியில் அவங்க கணவர்கிட்ட இல்லாததான் பேசுவாங்க, தேர்த்து தேர்த்து பேசுவாங்க. சகோதர சகோதரி நேற்று பார்த்தோம், என்ன பார்த்தோம், பேதுரு சொல்கிறார் எப்படி இருக்கணும், சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி தான் ஆண்டவர் இயேசு முன்னுக்கு விலமதிக்க முடியாதபடி இருக்குதான். அதே நேரத்தில் ஆண்கள் மத்தியில் சகோதர மத்தியில் கூட அப்படி தான் இருக்குது. சில நேரத்தில் சகோதரர்கள் அவங்களோட வார்த்தையை சொற்களை வந்து அவங்க வந்து அடக்கமாக பார்த்துக்கொள்ளாதபடி தன்னடக்கம் இல்லாதபடி இல்லாத வார்த்தையை பேசி கூட பிரச்சனை உடைக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் வேதவசனம் சொல்லி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உண்டு என்று சொல்லி. அப்போ அதை விருப்பப்படுகிறவன் அந்த கனிகளை புசிப்பான் என்று சொல்லி. அப்போ நீங்கள் தப்பான வார்த்தைகளை பேசிங்கன்னா, தேவையில்லாத வார்த்தைகளை பேசிங்கன்னா, உங்களை நீங்கள் தன்னடக்கத்துள்ளுக்கு வைக்காமல் இருந்தீங்கன்னா, சிலத்தில் நீங்கள் போய் சில தேவையில்லாத காடியை வாங்குவீங்க, தேவையில்லாத மோட்டரை வாங்குவீங்க, புதுசாக வந்திருக்கு ஃபோன் போய் வாங்குவீங்க, புதுசாக வந்திருக்க ட்ரெஸ்ஸு போய் வாங்குவீங்க. ஏன் தன்னடக்கம் இல்லை, தன்னடக்கம் இல்லாமல் கேட்டால் அநேக பிரச்சனை வந்துடும். அதனால் தன்னடக்கம் நமக்கு தேவை. எப்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் தன்னடக்கத்தை நாவை நான் பெற்றுக்கொள்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னை தன்னடக்கமாக இல்லாத சொந்த வழியில் விடுக்கணும், எல்லா பொல்லாதாவையும் இயேசுவின் நாமத்தினை விட்டாப்பாலே போகணும்னு கட்டளிட்டு தன்னடக்கத்தை நாவையை இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இன்னொன்று நம்ம பார்ப்போம், அது சாந்த குணம். சாந்த குணம் சாந்த குணம் சாந்தமாக இருக்க வேண்டும். சா பாருங்க என்ன இருக்கணும், உங்களுக்கு சாந்த குணம் இருக்கணும். அது இயேசு கிறிஸ்து விருப்பமான ஒரு குணம், சாந்த குணம் இருக்க வேண்டும் சொல்லிட்டு. இந்த சாந்தத்துக்கு தேவ இந்த உலகத்தில் இந்த காலத்தில் அர்த்தம் என்ன, சாந்தமாக இருக்குன்னா அவர் அமைதியாக இருப்பார், ஒன்றும் பேச மாட்டார், அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார், அவர் அப்படியே கீழே குடிஞ்சிட்டே போவார். சகோதர சகோதரி இயேசு கிறிஸ்து சாந்தம் உள்ளவர். நம் எப்போதும் பார்க்கப்போ இயேசு கிறிஸ்துவோட குணாதிசயத்தை பாருங்கள், அவர் சாந்தம் உள்ளவர். ஆனால் இருந்த போதிலும் தேவ ஆலயத்தில் எல்லாரும் கொலக்கார கொகையாக மாற்றப்போ இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், அந்த இடத்துல போயிட்டு அடித்து எல்லாத்தையும் விரட்டினார். தேவனோட வீடு எங்கள் தகப்பனோட தேவனோட வீடு இப்படி கொள்ளர் கொகையாக மாற்றுறீங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ எங்கே இருந்தது அவருடைய சாந்தம்? ஆனால் வேத வசனத்தில் சாந்தத்துக்கு அர்த்தம் என்னென்னா, வல்லமையாக இருந்த போதிலும், அவர் வல்லமையாக இருந்த போதிலும் அன்பிலே அஸ்திவாரம் போட்டு தயவில் உணரும் குணம் அவருக்கு இருக்குமா? வல்லமையாக இருந்த போதிலும் அன்பில் அஸ்திவாரம் போட்டு உணர்வில் அஸ்திவாரம் போட்டு தயவில் உணரும் குணம் அவருக்கு இருக்குமா? அப்போ இதுதான் அர்த்தம், சாந்தத்துக்கு அர்த்தம். சாந்தம் பாருங்கள் எப்படி ஒரு உதாரணம் சொல்லப்போனால், ஒரு பெரிய பலசாலி, ஒரு பலசாலி இன்றைக்கி வந்து இந்த இரும்பு தூக்கி இப்போ உடம்பெலாம் பயங்கரமாக வச்சுருக்காங்களே, அவ்வளோ பெரிய பலம் இருந்த போதிலும் ஆனால் அவருக்கு ஒரு ஒரு சூழ்நிலையை பார்த்தா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து கஷ்டத்தில் இருக்க பார்க்கப்ப அந்த மனுஷனுக்கு கண்ணீர் வரும். ஆனால் அப்படி பலமாக இருந்த போதிலும் ஆனால் அந்த பலத்தின் உள்ளுக்கு, அந்த இருதயத்து உள்ளுக்கு சாந்தமாக இருக்குது. அந்த சூழ்நிலையை பார்க்கப்ப கண்ணீர் வரும். இயேசு கிறிஸ்துவ பாருங்கள், நமக்கு உதாரணம், அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர். நம்ம வந்து ஒன்று இல்லை, நம்ம எதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இந்த உங்களுக்கு யூடியூப்பில் போயிட்டு இந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஆகாயத்து ஆராய்ந்து பார்த்துட்டு வந்து ஒரு ஒரு மாடல் மாதிரி கம்ப்யூட்டரில் செஞ்சுருக்காங்க. அந்த இடத்துல இந்த பூமி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்குமே ஒப்பிட முடியாது. தூசியை வச்சு கூட நம்ம ஒப்பிட முடியாது, எதுவுமே நம்ம வச்சு ஒப்பிட முடியாது. இருந்த போதும் இவ்வளோவையும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்து, ஏன்னா எல்லாமே அவர் மூலியமாக அவருக்காகவும் படைக்கப்பட்டது. அவ்வளோ வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக பிறந்தார். அவ்வளோ வல்லமை, அவ்வளோ வல்லமை, அளவிட முடியாத வல்லமை இருந்தார். இந்த பூமியில் நமக்காக பிறந்து பாடுகளை சுமந்து நம்மளை விடுதலை செய்தார். அதுதான் சாந்தம், சாந்தம் குணம். அவ்வளோ வல்லமை இருந்த போதிலும் நம்மேல் இரக்கமாகினார், அதுதான் சாந்த குணம். அந்த சாந்த குணம் தான் நம்மளுக்கு ஆவியின் கனி உள்ளுக்கு இருக்கின்றது. எப்படி இதை பெற்றுக்கொள்வது? இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் இதை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் சாந்த குணத்தை பெற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவன் ஆவின் கனிகளின் சாந்த குணத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.